நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சொட்டு நீர் பாசனம் குறித்த சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம். பரவாயில்ல, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க. அரசாங்கங்களும் மானியங்கள்லாம் இந்த தொழில்நுட்பத்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது விவசாயிகள் யார் யார் தங்களோட நிலத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய செலவை வந்து அரசாங்கமே ஏற்றுக்கிறோம். நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனத்தை அமைச்சிட்டு நல்லபடியாக விவசாயம் பண்ணி அதிக மகசூல் எடுக்கணும், அதுதான் உங்களோட குறிக்கோளாக வச்சுட்டு நீங்கள் இந்த தொழில்நுட்பத்துக்கு மாறணுங்கிறத ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டுட்ருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக இதை பற்றின விழிப்புணர்ச்சி ஏற்படணுங்கிற ஒரு ஆசை இருக்குது எனக்கு. எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது இந்த துறையில். அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுல நான் சிறிது காலம் வேலை பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில். என்னென்னா, சொட்டு நீர் பாசனம் அமைக்கலான்ட்டாங்க. அது எல்லா பயிர்களுக்கும் ஏற்றது, குறிப்பாக ஒரு சில பயிர்களுக்கு தவிர. ஒரு சில பயிர்கள்னால் இப்போ நெல்லுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் போடுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது தான். ஆனால் அதுக்கும் முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. துறை ரீதியாக வணிக ரீதியாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் அதுவும். பட் மற்ற பயிர்களுக்கு, அதாவது தோட்டக்கலை பயிர்கள், மர பயிர்கள், இந்த மாதிரி பயிர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்குள்ளார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகத்தை நான் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் வந்து இஸ்ரேலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கெல்லாம், இப்போ துபாய் மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது. வேளாண் விளைபொருட்களை மற்ற நாடுகள்லேருந்து தான் அவங்க இறக்குமதி செஞ்சு அவங்க பயன்படுத்திகிட்ருக்காங்க. அப்போ தண்ணி இல்லாத ஒரு இடத்துல எப்படி விவசாயம் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? ஆனால் அது பண்ண முடியும் அப்படின்றது சில பேர்த்துக்கு தோணியிருக்கு அந்த காலத்தில். அப்போ அந்த சிந்தனையின் மூலமாக உதித்தது தான் இந்த குழாய்களில் தண்ணியை விட்டு சிக்கனமாக பயன்படுத்தி நாம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த சொட்டு நீர் பாசனம்னா என்னென்னா, தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டும். இப்போ மடை வச்சு தண்ணி பாய்க்கிறப்ப தாந்தோன்றித்தனமாக தண்ணி போயிடும். ஒரு பயிரை வளர்க்கணுன்னா குறிப்பிட்ட அளவு தண்ணி தேவை. இப்போ நம்மளோட பசியை போக்கணுன்னா ஒரு அளவுக்கு நம்ம சாப்பிட்ணுன்னு இருக்கு இல்லையே. பசியை மீறி சாப்பிட முடியாது, அது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல். அப்போ தேவையான அளவு ஒண்டியும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி, நிறைய தண்ணி மிச்சமாகும். மிச்சமாகிற தண்ணியை வச்சுக்கிட்டு நிறைய நிலங்களுக்கு நம்ம நீர்ப்பாசனம் செய்ய முடியும். அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நிறைய பயிர்கள் பண்ண முடியும், மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட உருவாக்கப்பட்டது தான் இந்த தொழில்நுட்பம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியோட அளவை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹோஸ் வச்சு தண்ணி அடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேகமாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ குழாயை நீங்கள் கையை வச்சு மடக்கிட்டீங்களோ, இல்லை தண்ணி வர முகத்தோட்டத்தை வந்து கையை வச்சு அடைச்சிட்டிங்களோ, என்ன ஆகுனா தண்ணி வர்றது தடைபட்டுரும். தடைப்பட்டு அதிகமாக வர இடத்துல கொஞ்சமாக வரும். அதாவது தண்ணி ஓட்டத்தை வந்து நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா, பாயிறது தடை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வேகத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா தண்ணியின் செலவு இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை தத்துவம். அது சொட்டு நீர் பாசத்தில் அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. வாட்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, நீரோட ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு சின்ன அமைப்பு, அந்த டியூபுக்குள்ளார சின்னதாக ஒரு அமைப்பு வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, வேகமாக வர தண்ணியை வந்து வேகத்தை கட்டுப்படுத்தி சொட்டு சொட்டாக கீழே ஊற்றுற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு நிலத்துக்கு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், இதில் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, களைச்செடிகள் வளர்கிறது வந்து ரொம்ப கட்டுப்படுத்தப்படுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து பயிரோட வேருக்கு ஒண்டி தான் நம்ம கொடுக்குறோம். சொட்டு நீர் பாசனத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, தேவையான தண்ணீரை தாவரத்தின் வேர்களுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறதுனால தண்ணியோட தேவை கம்மியாயிருது. அது மட்டும் இல்லாமல் களைச்செடிகள் அதிகமாக வளராது. ஒரு நன்மையாச்சா. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உரம் கொடுக்குறோம் இல்லையா, உரம் கொடுக்கறதுக்கே தனியாக நம்ம ஆட்கள் நிறுவி அதுக்கு தனியாக செலவு பண்ணி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் உரம் பார்த்திங்கன்னா நம்ம கையால் தெளிக்கிறதையோ ஸ்ப்ரேயர் வச்சு தெளிக்கிறதோ பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் சரிசமமாக போய் சென்றடைஞ்சதான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. தாந்தோண்டித்தனமாக நீங்கள் வந்து தெளித்து விட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல கூட போய் விழுவும், இன்னொரு இடத்துல குறைச்சி போய் விழுவும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, உர மேலாண்மையில் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பயிருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு நிர்ணயிச்சிருக்காங்கள, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஒரு 100 மில்லிகிராம் தான் தேவை அப்படின்றத நம்ம தண்ணியிலே கலந்து அளந்து விட முடியும். சொட்டு நீர் பாசன அமைப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்தி நம்ம அந்த விஷயத்தை செய்ய முடியும் உர நிர்வாகத்தில், சரிங்களா. இது ஒரு நன்மை. மூணாவது என்னென்னா, 1 ஏக்கர் நிலத்தில் நம்ம பயிர் செஞ்சுருக்கணும்னு வச்சுங்களேன், மடையில் தண்ணி பாய்ச்சினோம் அப்படின்னா, சப்போஸ் நிலம் வந்து மேடு பள்ளமாகவோ சரியாக சமம் செய்யப்படலை அப்படின்னா எல்லா இடத்துலையும் தண்ணி ஈவனாக, அதாவது சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட முடியாது. ஆனால் இப்போ சொட்டு நீர் பாசனம் நம்ம போடுறப்ப 1 ஏக்கரில் பயிர் செய்த எல்லா செடிகளுக்கும், நிலத்தின் முகத்தோட்டத்தில் இருக்கிற ஒரு செடிக்கு 10 லிட்டர் தண்ணி கிடச்சிது அப்படின்னா, தடைக்கோடியில் இருக்கக்கூடிய செடிக்கும் அதே 10 லிட்டர் தண்ணி, அதாவது சரிசமமாக பகிர்ந்தளிக்க முடியும். ஈவன் அந்த நிலம் சமமாக மட்டப்படுத்தப்படாமல் மேடு பள்ளத்தெல்லாம் நிரவி சமப்படுத்துறது அப்படி பண்ண தேவையில்லை. சொட்டு நீர் பாசனம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நிலத்துக்கு வாட்டம் வந்து இருக்கணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம பைப்பில் தான் நம்ம தண்ணியை கொண்டு போக போகிறோம். அதேமாதிரி 1 செடிக்கு 10 லிட்டர் கிடச்சிதுன்னா இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் 10 லிட்டர் தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சொட்டு நீர் பாசனம் இருக்கிறதுனால இது ஒரு நன்மை. மடை வச்சு நம்ம பாய்ச்சினோம் அப்படின்னா இதில் பண்ண முடியாது இல்லையா, அது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கிது, ஏன்னா ஒவ்வொரு செடிக்கும் இடைப்பட்ட கொஞ்சம் கேப் கிடைக்குது இல்லையா, அதில் வந்து காற்றோட்டம் அதிகமாக போய் சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைத்து எல்லா பயிர்களும் மூச்சு விடுறதுக்கு ஒரு இது வேணும். அந்த ஒரு ஏற்பாடு சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால மகசூலும் அதிகமாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் வேலையாட்களோட செலவு, அதாவது இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனம் வைக்காமல் மழையில் தண்ணி நம்ம பாய்ச்சிறப்ப களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சறதுக்கு தனியாக நம்ம மடையை மாற்றி விடுறதுக்கு அப்புறம் மடையை உருவாக்குறதுக்கெலாம் ஆள் செலவு தேவைப்படும் இல்லையா, இந்த மாதிரியான செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாகும். இதெல்லாம் நன்மைகள். சொட்டு நீர் பாசனம் அமைப்பு நம்ம நிலத்துக்கு நம்ம உருவாக்கணும்னு வச்சிங்களேன், முதல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியோட தரத்தை முதல்ல டெஸ்ட் பண்ணணும், அதாவது ஆய்வு செய்யணும். அதுதான் அடிப்படை. தண்ணியோட தரம் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம பண்ணாமல் சொட்டு நீர் பாசனம் அமைச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கும், சில இடத்துல உப்பு தண்ணி அதிகமாக வரும். உப்பு தண்ணி வர இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உப்பு படிஞ்சிரும். இப்போ ஹோஸில் வச்சு நம்ம தினைக்கும் தண்ணி அதில் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உப்பு படிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன் அடைச்சிக்கும்ல, அது ஒரு பிரச்சனை. அதனால் தண்ணி எந்த தரத்தில் இருக்குது, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கும், தண்ணி எந்த மாதிரியான தண்ணி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீர் ஆதாரங்கள், அதாவது திறந்த கிணறு பாசனமாக இல்லை நீர்மூழ்கி பம்பு இருக்கு இல்லையா, சப்மர்சிபிள் மோட்டர், மோட்டர் போட்டு எடுக்கிறோமா இல்லை கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோமா, அந்த மாதிரி விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பம்பு யூஸ் பண்ணுறோம், நீர்மூழ்கி பம்பா இல்லை மேலே வச்சு பம்ப் பண்ணுறதா சென்ட்ரிஃபியூகல் பம்பா, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த பம்பு வந்து எவ்வளோ அழுத்தத்தில் தண்ணி வெளியில் வருது, இப்போ நம்ம பம்ப் செட்டில் ஒன்று போட்டோன்னே தண்ணி வெளியில் வருது இல்லையா, அது எவ்வளோ அழுத்தத்தில் ஒரு மணி நேரத்துக்கு அந்த மோட்டர் எவ்வளோ தண்ணியை வந்து வெளியில் தள்ளக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி பயிர் போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பயிர்களுக்கும் தகுந்த மாதிரி இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு வந்து மாறுபடும், சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த அமைப்பு நிறுவனதுக்கப்புறம் பராமரிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. இது வந்து நிறைய விவசாயிகள் செய்ய தவறுறதுனால தான் இது தோல்வியில் முடியுது. என்னென்னா நம்ம உடம்பே எடுத்துங்க, உடம்பை சரியாக பராமரிக்கலன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா. அது மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலுமே பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பாசன முறைகள் மாறினது அப்படின்னா, ஒரு திறந்த வெளி கிணறுலேருந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறோன்னு வச்சிங்களேன், திறந்த வெளி கிணறுனா எப்படின்னா சூரிய வெளிச்சம் தண்ணி படும், தண்ணி பட்டதுன்னா பாசிகள்லாம் படறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த தண்ணியை பம்ப் பண்ணி நம்ம கொண்டு போகிறப்ப முதல்ல ஃபில்டர் பண்ணணும், அந்த தண்ணியை வந்து வடிகட்டணும். ஏன்னா குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழாய்களாக தான் இருக்கும், அதனோட துவாரங்கள் சின்னதாக இருக்கிறதுனால அந்த துவாரங்களுக்குள்ளார ஏதாச்சும் தூசிகள் துரும்புகள்லாம் போய் அடைச்சிக்கிச்சின்னா தண்ணி சரிவர போகாது. அப்புறம் தண்ணி போகலை அப்படின்னா பயிர்கள்லாம் காஞ்சி போயிடும் இல்லையா. அதனால் அடைப்புகள் வராமல் நம்ம தண்ணியை வடிகட்டி அனுப்பணும். சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறப்ப வடிப்பான்னு நிறைய வகைகள் வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னா மணல் வடிப்பான், அது வடிப்பான்குள்ளார பார்த்திங்கன்னா மணல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வடிப்பான் எதுக்கு பயன்படுது அப்படின்னா பாசி அதிகமாக இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தில் பாசி அதிகமாக படர்ந்திருந்தது அப்படின்னா நாம் மணல் வடிப்பானை பயன்படுத்தணும் சரிங்களா. அதுக்கப்புறம் போர் போட்டு எடுக்கிறோம்ல தண்ணி, அதில் பார்த்திங்கன்னா கல் மணலாம் அடிக்கடி அடிச்சுட்டு வரும். அப்போ அந்த மாதிரி வரத்துக்கு சைக்ளோன் சொல்லிட்டு ஒரு வடிப்பான் இருக்குது, சைக்ளோன் ஃபில்டர்னுவாங்க. அது பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா அந்த போர்லேருந்து வர மணல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். தண்ணி நல்லா இருந்தது, லூசுக்கு துரும்பு இல்லாமல் தெளிவாக இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து வலை வடிவ வடிப்பான்னு சொல்லியிருக்கு, அது என்ன ஸ்க்ரீன் ஃபில்டர், அந்த மாதிரி வடிப்பான்களை நம்ம பயன்படுத்தலாம். வடிப்பான்களே நாலு விதமாக இருக்குது. இப்போ ஒரு சொட்டு நீர் பாசனம் அமைக்கணும் அப்படின்னா மெயினாக என்னென்ன உபகரணங்கள் வைப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிணற்றுலேருந்து தண்ணியை வெளியில் எடுத்து வரோம் இல்லையா, அந்த பைப்பில் வந்து ஒரு கேட் வால்வ் போட்டுருவாங்க. கேட் வால்வுக்கு அப்புறம் இந்த வடிப்பான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளை குழாய்கள் வச்சுருவாங்க. இந்த கேட் வால் பக்கத்தில் வெஞ்சுருன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவுவாங்க. அந்த வெஞ்சுரு அமைப்பில் தான் நம்ம உரங்கள்லாம் கலந்து உரம் கொடுக்கறதுக்கான ஒரு வடிவமைப்பு அது, அந்த வெஞ்சுரிங்கிறது. கிளை குழாய்கள், கிளை குழாய்கள்லேருந்து லேட்டரல்னு சொல்லுவாங்க. லேட்டரல்னால் சின்ன சின்ன பக்கவாட்டு குழாய்கள், அது வந்து நம்ம மடக்கி சுருட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி குழாய்கள் வந்து நீட்டுக்காக பயிர்களுக்கு இடையில் போகும். இதுதான் ஒரு சொட்டு நீர் பாசனோட அமைப்பு. இப்போ நம்ம வடிப்பான் தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் வேணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செடிக்கு 10 லிட்டர் தண்ணி அப்படின்னா எல்லா செடிக்கும் 10 லிட்டர் தண்ணி ஈவனாக டிஸ்ட்ரிப் பண்ணணும். அதாவது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம திட்டம் வகுக்கணும், நம்மளோட நில அமைப்புக்கு ஏற்றவாறு அந்த திட்டம் வகுத்து நம்மளுக்கு தேவையான வடிப்பான்களை வந்து நிறுவி சொட்டு நீர் பாசனம் அமைச்சோம் அப்படின்னா நல்லா வேலை செய்யும். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த அமைப்பு செயல்பட்டு வரும் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலேன், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லேட்ரல்ஸ்ன்னு சொல்லுறோம்ல பக்கவாயிட்டு குழாய்கள்லாம் திறந்து விட்றணும். திறந்து விட்டோன்னா ஏதாச்சும் தூசு இதெல்லாம் மண்ணுக்குன்னெல்லாம் போய் செட்டிலாக இருந்ததெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கடைசியில் எண்டு பிளக்னு சொல்லி போடுவாங்க. அந்த லேட்ரல்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்டு பிளக்னு சொல்லி மடக்கி வச்சுருப்பாங்க. அதை நம்ம திறந்து விட்டு தண்ணியை கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ணி விடணும். ஃப்ளஷ் பண்ணி விடுறதுன்னா வேகமாக ஃபோர்ஸாக விசையோட தண்ணியை அடுத்து விட்டோம்னா இருக்கிற துரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தண்ணியில் ரொம்ப உப்பு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆசிட் ட்ரீட்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும். அது என்னென்னா உப்பை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறாங்களா, HCl சொல்லுவாங்க, அது டைல்யூட் பண்ணி தண்ணியில் கலந்து அதை நம்ம இது பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு உப்பு ஓரளவுக்கு கரைச்சி எடுத்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை திறந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நீர்ப்பாசனம் செய்கிறப்ப ஒரு சுற்று போய் பார்த்து வரணும், நிலத்துக்குள்ளார ஒழுங்காக போகுதா இல்லை எங்கேயாச்சும் அடைச்சிட்ருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல அடைக்குதுங்கிறத நம்மளுக்கு முன்கூட்டியே கவனிச்சிக்கலாம், பயிர்கள் வாடுறத வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் தான் இப்போ பைப்பெல்லாம் போச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லிட்டு வருது. அது என்னென்னா நிலத்துக்கு அடியில் இப்போ வேர்கள் தான் நம்மளுக்கு வேணுங்கிறதுனால நிலத்துக்கு அடியிலே அந்த பைப்பை பகச்சி தண்ணி வந்து வெளியிலேயே வராது, அதுவே தெரியாது. அந்தளவுக்கு தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துருச்சு. இது ஏன்னா கரும்பு போன்ற பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை சுருட்டி வைக்கணும். அறுவடை செய்கிறப்பயே அந்த லேட்டரல் மடக்கி வைத்து கொள்ளக்கூடிய அந்த பைப்புகள்லாம் கரும்பை வெட்டுறப்ப பைப்பும் சேர்ந்து வெற்று பெற்றுது, அதனால் நிறைய இழப்புகள். நம்ம அது இப்போ முதலீடு செய்தது நம்மளுக்கு நஷ்டம் தானே. அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கவாட்டு குழாய்களும் பூமிக்கு அடியிலேயே புதைத்து தரக்கூடிய தொழில்நுட்பமும் நம்மளுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதனால் சொட்டு நீர் பாசனத்தில் மகசூல் எடுக்க முடியாதுங்கிறது கிடையாது, கண்டிப்பாக அதில் மகசூல் நம்ம எடுக்க முடியும். ஆனால் நம்மளோட கவனம் சிதறாமல் அதை பார்த்துக்கிறதுல தான் அதோட வெற்றியே இருக்குது.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை சொட்டு நீர் பாசனம் குறித்த சில விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.